SBS தமிழ்.
ஆஸ்திரேலியாவின் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நடவடிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கென நியமிக்கப்பட்ட ராயல் கமிஷன் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பல வங்கி கட்டணங்களை நீக்குதல், தவறாக நடக்கும் வங்கி அதிகாரிகளுக்கான கடும் தண்டனை மற்றும் விவசாயிகளை மென்போக்காக கையாள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல பரிந்துரைகள் இந்த இறுதி அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மேலும் வங்கிகளின் தவறான நடவடிக்கை குறித்த 20 விவகாரங்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடர்வதற்கான பரிந்துரை நிதி கட்டுப்பாட்டாளர் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராயல் கமிஷன் ஆணைக்குழுவால் முன்வைக்கப்பட்டுள்ள 76 பரிந்துரைகளையும் ஏற்றுக்கொண்டு அதனை தமது அரசு நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் என தெரிவித்துள்ள கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க், வங்கிகளின் தவறான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈடு வழங்குவதற்கான திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறியுள்ளார்.
My message to the financial sector today is that this misconduct must end. And you must put the interest of consumers first. My message to the Australian community today is that your government is committed to making this happen.
வங்கிகள் தொடர்பிலான ராயல் கமிஷன் அமைக்கப்படுவதற்கு முன்னர் கருவூல காப்பாளராக இருந்த ஸ்காட் மாரிசன் எதிர்ப்பு தெரிவித்திருந்தமையை மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் நிதி தொடர்பான பேச்சாளர் கிறிஸ் பான், தமது ஆட்சியில் ராயல் கமிஷன் விசாரணைக் குழுவின் அனைத்து பரிந்துரைகளும் நிறைவேற்றப்படுவதுடன் சீர்திருத்தங்களும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்.
We regard this report as being the minimum of action that should be taken to improve Australia's banking and financial services sector.
குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் டவுன்ஸ்வில் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வெள்ள அனர்த்தத்தால் எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்ற சரியான தரவுகள் இல்லாத போதும் ஆக குறைந்தது 10,000 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. வெள்ள நீருடன் அடித்து வரப்பட்ட முதலைகள் மற்றும் பாம்புகளின் நடமாட்டம் இருப்பதால் மக்களை அவதானமாக இருக்கும்படி கோரியுள்ள குயின்ஸ்லாந்து முதல்வர் அனஸ்டேஷியா பலஷே தேவைப்படும் உதவிகள் அனைத்தும் வழங்கப்படுவதாக கூறினார்.
It was a really tough night on the ground for our emergency services personnel. Over 200 people were assisted. They still got 200 people to assist this morning. They're going to get to those people as quickly as possible. But my hat goes off to all of the men and women from our police, emergency services, Townsville City Council, and of course the Army, everyone helping together. There's going to be a lot of heroes to thank after this event is over.
விக்டோரியா மாநிலத்தின் சில இடங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்கும் நடவடிக்கைகளில் 1,000+ மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். நேற்றைய கடும் வெப்பத்துக்கு பின்னர் சற்றே குளிரான காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் பெரும்பாலான இடங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும் என நம்புவதாக தீயணைப்பு அதிகாரி லூக் ஹெகரி தெரிவித்தார்.
Hopefully some cooler conditions and once the winds drop off a little bit gives us the opportunity to both work on building some new containment lines, particularly around those fires that have spread, so that we can reduce the risk to the community in the coming days.
ஆஸ்திரேலியாவின் கடல் கடந்த தடுப்பு முகாம்களிலிருந்து மருத்துவ தேவைக்காக ஆஸ்திரேலியா மற்றும் வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படும் அகதிகள் தொடர்பில் கண்காணிப்பு மேற்கொள்ளவென சுயாதீன மருத்துவ மீளாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. நவ்ரு மற்றும் மனுஸ் தீவுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவை என்றால் அவர்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டுவர அரசை கட்டாயப்படுத்தும் சட்ட முன்வடிவு இவ்வாரம் நாடாளுமன்றில் கொண்டுவரப்பட உள்ள நிலையில் அரசு இந்த மீளாய்வு குழுவை அறிவித்துள்ளது. இந்த குழு அமைக்கப்பட்டமை தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களை மறுத்துள்ள குடிவரவு அமைச்சர் டேவிட் கோல்மன் இந்த குழு எவ்வாறு செயற்படும் என்பதை விளக்கினார்.
That panel, if it is unsatisfied with a decision of the medical transfer committee, will report to the minister and explain why they are unsatisfied with that decision. The ultimate decision will still rest with government.
ஆனால் அரசின் இந்த நடவடிக்கை தொடர்பில் தமக்கு சந்தேகம் இருப்பதாக அசைலம் சீக்கர் ரிசோர்ஸ் சென்டரின் ஜனா ஃபெவரோ தெரிவித்தார்.
They promised that all kids would be off Nauru by Christmas. It's now February and that's only just happening. Children have been detained along with adults who are medically unwell where doctors have recommended their transfer. So I don't trust the government. The only way to get adults the appropriate medical care is by the bill which is going to be before Parliament next week, because that actually means that doctors' orders are what's listened to.
இது SBS தமிழ். அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் செர்பியாவின் முன்னாள் ஒட்டுக்குழு தலைவர் என சந்தேகிக்கப்படும் ஜொரன் டாடிக் என்பவர் 25 வருடங்களுக்கு முன்னர் குரேஷியாவில் அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்று செர்பிய நீதிமன்றில் போர்க்குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது சிட்னியில் வாழ்ந்து வருவதாக நம்பப்படும் 59 வயதான ஜோரன் டாடிக் ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள போர்க்குற்றங்கள் குறித்து கன்பராவில் உள்ள குரேஷிய தூதரகம் எந்த கருத்தும் வெளியிடவில்லை. சில ஊடகங்கள் இவரது வீட்டுக்கு சென்றபோது அவ்வாறான ஒரு பெயரில் அங்கு யாரும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபலமான நிறுவனங்களின் பெயரில் போலி பங்குகளை விற்று பெருந்தொகையான ஆஸ்திரேலியர்களை ஏமாற்றிய மோசடி கும்பலை பிலிப்பைன்ஸ் போலீசார் கையும் களவுமாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த மோசடியில் பெரும் எண்ணிக்கையிலான ஆஸ்திரேலிய ஓய்வூதியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த மோசடி கும்பலில் இணைந்து பணியாற்றிவிட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்த நபர் ஒருவரின் மூலம் இந்த ஒட்டுமொத்த கும்பலும் அகப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட கும்பலிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஆஸ்திரேலிய வங்கி ஒன்றில் உள்ள பெருந்தொகையான பணம் முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 72 அமெரிக்க சதங்கள், 127 இலங்கை ரூபாய் 98 சதங்கள், 51 இந்திய ரூபாய் 90 காசுகள், 97 சிங்கப்பூர் சதங்கள், 2.96 மலேசிய ரிங்கிட். விளையாட்டுச் செய்தி. கிரிக்கெட். இலங்கை அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 366 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றதன் மூலம் 2-0 என தொடரை கைப்பற்றியுள்ளது. கன்பராவில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய இலங்கை அணிகள் மோதும் தொடரின் 2வதும் இறுதியுமான டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 515 ஓட்டங்களை இலங்கை அணிக்கு வெற்றி இலக்காக நிர்ணயித்திருந்த நிலையில் இலங்கை அணி 51 ஓவர்களை மாத்திரம் எதிர்கொண்டு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 149 ஓட்டங்களை பெற்று 366 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. இப்போட்டியில் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்ட ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டாக் தனது மகிழ்ச்சியை இவ்வாறு வெளிப்படுத்தினார்.
It's probably been the game we've been searching for all summer, and to have four centurions and it was fantastic to see as a young and inexperienced group and something we can really take forward.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும். ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலாந்த காலநிலை 35 செல்சியஸ், அட்லைட் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 32 செல்சியஸ், மெல்பர்ன் மேகமூட்டமான காலநிலை 29 செல்சியஸ், ஹோபார்ட் காலையில் மழை பொழியக்கூடும் 18 செல்சியஸ், கன்பரா ஓரிரு மழை பெய்யும் 28 செல்சியஸ், சிட்னியில் மழை பெய்யும் சாத்தியமுண்டு 28 செல்சியஸ், பிரிஸ்பேனில் ஓரிரு மழை 32 செல்சியஸ், டாவின் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் 32 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil